بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شتأه فآزره فاستغل فاستوى على سوقه يعجب الزراء ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما صدق الله مولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده لو أنفق أحدكم مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيبا أو كما قال عليهم الصلاة والسلام கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளையெல்லாம் அல்லாஹ் ஹராம் என்று சொல்லி தடை விதித்திருக்கிறானோ அவைகள் அனைத்தையும் எம்முடைய ஹயாத்தில் அல்லாஹுவை பயந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும், முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லா, கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஃபுத்பாவினுடைய தலைப்பாக நேர்வழி என்பது என்ன, நேர்வழியை அல்லாஹ் எதில் வைத்திருக்கிறான், குர்ஆனில் அல்லாஹ் நிறைய இடங்களில் நேர்வழியை பற்றி பேசுகிறான். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு 5 நேர தொழுகைகளிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் 4 ரக்காத்துடைய தொழுகையாக இருந்தால் 4 ரக்காத்துகளிலும், 2 ரக்காத்துடைய தொழுகையாக இருந்தால் சுபஹுடைய தொழுகையில் 2 ரக்காத்திலும், மகரிபுடைய 3 ரக்காத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் சொல்லித்தருகிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், கேட்க வேண்டும். கேட்பதுதான் அந்த தொழுகையினுடைய ஃபர்ள் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். ஹுத்வாயினுடைய தலைப்பாகவும் நேர்வழி என்பது என்ன, அந்த நேர்வழியை அல்லாஹ் எதில் வைத்திருக்கிறான், நேர்வழியை எதன் மூலமாக அடையாளம் காண்பது என்ற விடயத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பேசலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நேர்வழி என்பது, ஸிராத்தல் முஸ்தகீம் என்பது, அது குர்ஆன் ஹதீஸை தெளிவாக விளங்குவதும், குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய வழியில் பின்பற்றுவதுதான் நேர்வழி. நேர்வழி என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் உத்தம சஹாபாக்களுடைய வழியில் பின்பற்றுவதுதான் நேர்வழியை தவிர வேற எந்த ஒரு விடயத்திலும் நீங்கள் நேர்வழி என்பதை காண முடியாது. அதனாலதான் குர்ஆனில் அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு, அந்த நேர்வழி உடைய மக்கள் யார் என்பதையும் அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான். யார் என்று சொன்னால், அன்னாம்த அலைஹிம், நீ யார் மீது நியமம் செய்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. இப்ப நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், அன்னாம்த அலைஹிம், அல்லாஹ் நியமம் செய்த மக்கள் யாரு? அதையும் உலகத்தில் உள்ள யாரும் சொல்ல தேவையில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் யார் மீது நியமம் செய்தோம் என்றால், அன்னமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாயி வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் நபிமார்களுக்கும் சாலிஹீன்களுக்கும் சுஹதாக்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் அல்லாஹ் நியமம் செய்திருக்கிறான். நபிமார்கள் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன் உண்மையாளர்கள், வஸ்ஸுஹதாயி சுஹதாக்கள், வஸ்ஸாலிஹீன் சாலிஹான மக்கள், இந்த நான்கு கூட்டத்தாரும் தான் இந்த பூமியில் நியமம் செய்யப்பட்ட மக்கள். எனவே அன்பாக நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நான் சொன்னது போல நேர்வழி என்பது சஹாபாக்களுடைய வழியே தவிர அவர்களை விட்டுவிட்டு நேர்வழி என்பதை உலகத்தில் எதிலையும் நீங்கள் காண முடியாது. சஹாபாக்களை ஒருத்தரை நீங்கள் எடுத்தால், 125,000 உத்தமர்களை இந்த பூமியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிட்டு போனார்கள். அதுல ஒரு சஹாபியை நீங்கள் எடுத்தால், அவர் அந்த ஒரு மனிதர் என்ற அந்த ஒரு சஹாபி உண்மையாளராகவும் ஷஹீதாகவும் சாலிஹான மக்களாகவும் இருப்பாரே தவிர மூன்றாவது ஒரு சந்தேக கூட்டத்தில் இருக்க மாட்டார். அதனாலதான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இசாபா என்ற நூலில், ஏன் இந்த தலைப்பை நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்றால், இந்த நவீனமயப்படுத்தப்பட்ட இந்த காலத்தில், புது புது அறிவாளிகள் எல்லாம் உருவாகின காலத்தில், மார்க்கம் எல்லோரும் சொல்லப்படக்கூடிய எல்லோரும் சொல்லுகின்ற இந்த காலத்தில் முன்வைக்கக்கூடிய விவாதம் என்னென்றா, தீனை விளங்குவதற்கு சஹாபாக்கள் தேவையில்லை, மார்க்கத்தை விளங்குவதற்கு சஹாபாக்கள் தேவையில்லை, குர்ஆனை தனியாக விளங்கலாம், ஹதீஸை தனிமையாக விளங்கலாம், யாருடைய உதவியும் தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த தலைப்பை உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். இன்னொன்று நான் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் பின்னால் அவர்களை பற்றி தான் பேசவும் இருக்கிறேன். எந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகம் வந்துவிட்டது என்றால், மேற்கத்தைய நாட்டில் இருந்தது ஈரான், ஈராக், லெபனான், துருக்கி போன்ற நாடுகளில் இருந்த கலாச்சாரம் இந்த நாட்டில் கால் வைத்திருக்கிறது. என்னென்று சொன்னால், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. ஆனால் அத்தனை சஹாபாக்களும் நபியுடைய மௌத்தோடு காபிராகி விட்டார்கள் என்ற கொள்கையுடையவர்கள் இந்த நாட்டில் கால் பதித்து விட்டார்கள் என்பதில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்கிறேன். அதனால் இந்த தலைப்பை உங்களுக்கு முன்னிலை வைத்திருக்கிறேன். சுமாராக 3 மாத காலமாக இதே தலைப்பை தான் என்னுடைய ஹுத்பாவாக நான் எடுத்திருக்கிறேன். இந்த நாட்டில் கால்பதித்து வைத்திருக்கிறார்கள் சஹாபாக்கள் நபியுடைய மௌத்தோடு காவிராகி விட்டார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அதனால சொல்லுகிறேன், யார் ஒரு சஹாபியை சந்தேக கண்ணோடு பார்க்கிறாரோ அவரும் காவிராகிடுவார்கள். ஒரு சஹாபியை ஏனென்று சொன்னால், தீன் என்பதே சஹாபாக்கள் தான், மார்க்கம் என்பதே சஹாபாக்கள் தான், இந்த மார்க்கத்தினுடைய ஆதாரமே சஹாபாக்கள் தான், இந்த மார்க்கத்தினுடைய தலாயில்களே சஹாபாக்கள் தான், இந்த நபியை உண்மைப்படுத்தியவர்கள் சஹாபாக்கள் தான், இந்த குர்ஆனை உண்மைப்படுத்தியவர்கள் சஹாபாக்கள் தான், அல்லாஹ்வை உண்மைப்படுத்தியவர்கள் சஹாபாக்கள் தான்,
பின்னாலே இன்ஷா அல்லாஹ் நான் பேசுவேன். அதனாலதான் ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய இசாபா என்ற நூலிலே உலமாக்கள் இருக்கிறார்கள், இசாபா என்ற நூலில அந்த நூலினுடைய ஆரம்பத்தில் அவருடைய உஸ்தாத் அபி ஜுராதர் ராஜி ரஹ்மஹுல்லா சொன்ன ஒரு கருத்தை கொண்டு வருகிறாரு. என்னன்னு சொன்னா, இதா ராயித்தர் ரஜுல, நீ ஒரு மனிதனை பார்க்கிறாய், எந்த திஸ்வா ஹதம் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒரு சஹாபியை ஒருத்தன் ஒரு பொய்யான கருத்தை கொண்டு சொல்வதை நீ கண்டால் ஃபஅலம், நீ அறிந்துகொள், சொல்பவன் அன்னஹு ஸிந்தீக், அவன் ஒரு நாத்திகன் என்பதாக. சொல்பவனை நீ அடையாளம் சொல்லு, அன்னஹு ஸிந்தீக், அவன் ஒரு இறை மறுப்பாளன் என்பதாக. ஏனென்றால் வதாலிக்க அந்த சஹாபாக்களானதான் அன்னர் ரசூல ஹக்கன், அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மைப்படுத்தப்பட்டார். வல் குர்ஆன ஹக்கன், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் உண்மைப்படுத்தப்பட்டது. வமா ஜாபிஹி ஹக்கன், அந்த ரசூல் இந்த பூமிக்கு எதை கொண்டு வந்தாரோ அந்த தீன் உண்மைப்படுத்தப்பட்டது. கனியவிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் என்பவர்கள் யாருண்டா? குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், உலாய்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா. சஹாபாக்கள் என்பவர்கள் யாருண்டா? அவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். யார் சொல்றா? நானா? நீங்களா? இப்ப இருக்கிற ஜமான்ல உள்ள ஒரு முஃப்தி சாபா, இப்ப இருக்கிற ஜமான்ல உள்ள யாரோ ஒரு ஆலிமா, எந்த அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய ஈமானுக்கும் குவாலிஃபிகேஷன் சொல்கிறானோ, யாருடைய உள்ளங்களை எல்லாம் எந்த ரப்பு ஆட்சி செய்கிறானோ, அந்த அல்லாஹ் சஹாபாக்களுடைய உள்ளங்களை பார்த்து விட்டு சொல்கிறான், உலாய்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அந்த சஹாபாக்கள் தான் ஈமானால் நிறைந்த மக்கள். அந்த அல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது, உலாய்க ஹுமுர் ராஷிதூன், அந்த மக்கள் தான் நேர்மறையுடையவர்கள். உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன், அந்த மக்கள் தான் வெற்றியாளர்கள். யாரு? அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுக்கும் குவாலிஃபிகேஷன், சர்டிபிகேட், சனது இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்கப்படல. நான் சொல்லுகிறேன், உலமாக்களும் இருக்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து யாராவது குறை சொல்லுவத நீங்க கேட்டா அவன் காவிராகிடுவான், அவன் முர்த்ததாகிடுவான். இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, சஹாபாக்களை திட்டுபவர், சஹாபாக்களை ஏற்றுபவர், சஹாபாக்கள் தேவையில்லை என்று சொல்பவர் அவர் காவிராகிவாரே. முஹம்மது ரசூலுல்லாஹ் சூரத்துல் ஃபதஹுடைய கடைசி அந்த வசனத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதீன மஅஹு, அந்த நபியோடு இருப்பவர்களும், ருஹமாவு பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் அன்பாக இருப்பாங்க, அஷிதா வலல் குஃபார், காவிர்களோட கடினமாக இருப்பாங்க, சீமாவும் அவர்களுடைய அடையாளம், யாருடைய? சஹாபாக்களுடைய அடையாளம், அவங்களோட முகத்தில் சுஜூதுடைய அடையாளம் இருக்கும். தராஹும், இது முபாரகாவுடைய வசனம், தராஹும், நீங்க சஹாபாக்களை பார்க்கும் போதெல்லாம் ருக்கான் சுஜ்ஜதா, ருகூவிலும் சஜதாவிலும் இருப்பார்கள். எபுத்தவூன பதுலம் மிதங்காகி வருவானா, அவங்கள முழு வாழ்க்கையும் அல்லாவுடைய பதுலையும் ரஹ்மத்தையும் அடைவதுதான் நோக்கம். எபுத்தவூன பதுலம் மிதங்காகி வருவானா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதையே மதலகும் ஃபித்தௌராத், இது குர்ஆன்ல மட்டுமல்ல, இந்த உதாரணத்தை இந்த சஹாபாக்களை பத்தி நாங்க தௌராத்துல சொல்லி இருக்கிறோம். சுபஹானல்லாஹ், நன்றாக விளங்க முயற்சிங்க. இதை தெளிவா நீங்க கேட்டா தான் நான் பின்னால சொல்ல வார விஷயத்தை நீங்க தெளிவா விளங்குவீங்க. இது எங்க சொன்னது? தௌராத்துல சொன்னது. ஓ மசலஹு ஃபில் இன்ஜில், நாங்கள் இன்று இல்லையும் இந்த சஹாபாக்களை பற்றி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறோம். எப்ப கடைசி நபிக்கு வார தோழர்களை பத்தி இன்று சொல்லியிருக்கிறோம். அதுக்கு உதாரணம் என்னன்னா ஒரு விவசாயத்தை போல ஒரு விவசாயி ஒரு மாங்கொட்டை எடுத்து பூமியில நாட்டினான். உதாரணமாக ஒரு விவசாயி ஒரு மாங்கொட்டை எடுத்து பூமியில நாட்டினான், அதுக்கு தண்ணி ஊற்றினான், அது வளர்ந்து பெரிதாகி பூ பூத்து காய் போட்டு பழம்பிக்கும் போது அந்த விவசாயிக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமோ அதே போலதான் நபியும் சஹாபாக்களை பார்த்து சந்தோஷம் அடைந்தாரு. கொலை செய்த மக்கள், காட்டு உணவாக மிருகங்களை போல வாழ்ந்த மக்கள், இந்த மக்கள் ஈமானோட தொழுகையோட தீனோட தீனுள்ள முகம்மத்தோட இருப்பதை கண்ட நபி சந்தோஷம் அடைந்தார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார். இந்த தீனுடைய முன்னேற்றத்தை கண்ட சஹாபாக்களுடைய முன்னேற்றத்தை கண்ட காவிர்களுக்கு கோபம் வருது. சஹாபாக்களை பார்த்தா காவிர்களுக்கு கோபம் வருது. இப்ப சஹாபாக்களை திட்டுறாங்க யாரு? ஆயத்தை சொல்லிட்டேன், ஆதாரம் தந்திருக்கிறேன், அல்லாஹ் சொல்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன். சஹாபாக்களை பார்த்து காவிர்களுக்கு கோபம் வருகிறது. எனவே யாரு சஹாபாக்களை கோபிக்கிறாரோ அவர் காவிராகிடுவார். இன்னொரு கருத்து என்னன்னா, பரவிவார கருத்து, நாங்களும் நாம எல்லோரும் நாமும் சஹாபாக்களும் சமம்தான். அவங்க எங்க போறாங்க? அவங்கள்ட்ட பெருசான ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. நாங்களே நீங்க அவங்க எல்லாரும் ஒன்றுதான், அவங்களை தூக்கி பிடிக்க தேவையில்லை என்ற ஒரு கருத்து வருகிறது. சரியா? சரி வருமா? ஏனுமா? ஒரு ஹதீஸ் சொல்கிறேன், இந்த நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஒரு ஹதீஸ் சொல்கிறேன், இதுல நீங்க விளங்குங்க, சஹாபாக்களும் நாமும் சமமாகுவோமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தசுபு அஸ்ஹாபி, என் தோழர்களுக்கு திட்டாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, லா தசுபு அஸ்ஹாபி, என் தோழர்களுக்கு திட்டாதீங்க வாப்பா. ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக, லவ் அன்ஃபக அஹதுக்கும் மிஸ்லஹு ஹதுஹபா, நானும் நீங்களும் இந்த கியாமத்து வரக்கூடிய மக்களும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹது மலையளவு, என்ன மலையளவு? உஹது மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும், ஹஜ்ஜுக்கு போனவங்க இருக்கிறீங்களா, உம்ராவுக்கு போனவங்க இருக்கிறீங்க, உஹது மலை எவ்வளவு நீளம்? நீளம் நெருத்து பார்க்க இல்லாது, நீளம் 7 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது உஹது மலை. நபி சொன்னாங்க, அந்த உஹது மலையுடைய பாரத்தின் அளவு நீங்க தங்கத்தை தர்மம் செய்தாலும், மா பலஹா முத்தா ஹதீஹும் வலா நசீபா, என்னுடைய சஹாபில ஒருத்தர் கோதுமை பிடியளவு தர்மம் செய்த நன்மையை நீங்க அடைய முடியாது. நீங்களும் நானும் உஹது மலையளவு பாரமுள்ள தங்கத்தை தர்மம் செய்தாலும், என்னுடைய சஹாபாக்கள் கோதுமை பிடியை தர்மம் செய்த அந்த நன்மையை நீங்க அடைய முடியாது என்று அதை சொன்னால் சமமாகலாமா? சமமாக முடியுமா? எங்களுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு தூரம்? சுபஹானல்லாஹ். இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தசுபு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீங்க. அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்க. மன்னாக்கும் யார் என்னுடைய தோழர்களை நேசிக்கிறாரோ, என்னுடைய நேசத்தின் காரணமாக என்னுடைய தோழர்களை நேசிக்கிறார். யார் என்னுடைய தோழர்களை கோபப்படுறாரோ என்னுடைய கோபத்தின் காரணமாக கோபப்படுகிறார். நல்லவர்களே, இத்தனை விடயம் நான் சொல்லியிருக்கிறேன். குரானும் ஹதீஸும் நபியை புகழ்வதை, நபியும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களை புகழ்வதை. இன்னொன்னு இதையும் கொண்டு வருகிறேன் சிந்தனைக்கு. நான் உங்களுக்கு பயான் செய்கிறேன். ஏன்ன பயான நீங்க லைவா முன்னுக்கு இருந்து கேட்கறீங்க? இதே நேரத்தில் வேற இடத்துல இருக்கிறவர் இந்த பயான இப்படி சொன்னாங்க, யாரோ சொன்னதை கேட்டு எங்கேயோ சொன்னதை கேட்டு பேச முடியுமா, தஃப்ஸீர் செய்ய முடியுமா? நான் சொன்னது செய்கைய இதே மாதிரி சொல்ல முடியுமா? 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 ஏதாவது ஏதாவது நேரடியாக பார்க்கல. இதுல இருக்கிற ஒருத்தரே அந்த பயான சொல்லலாம். நான் கேட்கிறேன், வழி இறங்குவதை, ஜிப்ரீல் வருவதை, குரான் இறங்குவதை, குரானுக்கு நபி தஃப்ஸீர் செய்வதை, குரானுக்கு நபி பயான் செய்வதை நேரடியாக கேட்டு சொன்ன சஹாபியுடைய கருத்தும் ஹிஜ்ரி 1400 நானும் நீங்களும் சொல்லுகின்ற கருத்தும் சமமாகுமா? சரி வருமா? அல்லாஹ் குர்ஆன்ல நபியை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு நாங்கள் இறக்கியது என்னென்றால் மக்களுக்கு பயான் செய்வதற்காக. நபி யார்கிட்ட பயான் செஞ்சாங்க? நபி யார்கிட்ட பயான் செஞ்சாங்க? பாப்பா சஹாபாக்களுக்கு. அந்த சஹாபி சொல்றாரு, குர்ஆனுடைய வசனத்துடைய கருத்து இதுல வாப்பா இதுதான் என்று சொல்கிறாரே, அதை நம்புவோமா? இதுல அவர் சொல்றதுல கொஞ்சம் டவுட் இருக்குது என்று நான் ஒரு கருத்து சொன்னா ஏந்த உண்மையாகுமா? அவங்கள உண்மையாகுமா? எனவே உங்களிடத்தில் வினயமாக நான் கேட்டுக் கொள்கிறேன், டீனோடு இருந்து டீனோடு வாழ்ந்து டீனோடு மௌத்தாக வேண்டும் என்றால் எந்த டீன் எம்முடைய கையில் இருக்கிறோ, எந்த மார்க்கம் எம்முடைய கையில் இருக்கிறோ அதுதான் பரிசுத்தமானதே தவிர, யாருடைய அழகான வார்த்தை, யாருடைய பசபசப்பான வார்த்தைகள் அதா பேசுறாரு, உண்மையத்தான சொல்றாரு என்று நீங்கள் தடம் புரண்டீர்களாக இருந்தால் ஈமான் இல்லாத மரணத்தை சூழ்ந்தீர்கள். ரெண்டு ஃபித்னா இருக்கிறது குர்ஆன்ல ஹதீஸ்ல. ரெண்டு ஃபித்னா சொல்லப்படுகிறது, கவனமாக கேளுங்க. முதலாவது ஃபித்னா என்னன்னா, நீங்க ஒரு முஸ்லிம் நான் ஒரு முஸ்லிம் என்பதால ஒரு காபிரான ஒரு மனிதர் கொலை செஞ்சிட்டாரு. என்ன காரணம்? நான் ஒரு முஸ்லிம் நீங்களும் ஒரு முஸ்லிம் என்ற காரணத்தினால் ஒரு அந்நிய மனிதர் நம்மளை கொலை செஞ்சிட்டாரு என்றால் நீங்க அல்லது நான் கியாமத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தோடு எழுப்பப்படுவோம். இது ஒரு ஃபித்னா, இது காவிர்களால் வரக்கூடிய ஃபித்னா. இதுல யாராவது சிக்குண்டு இதுல யாராவது உயிரை விட்டோம் என்றா கவலைப்பட தேவையில்லை, என்னுடைய வாப்பா சொர்க்கத்தில் இருப்பாரு என்று அடிச்சு சொல்லலாம். ஏந்த மகன் சொர்க்கத்தில் இருப்பாரு என்று அடித்து சொல்லலாம். இரண்டாவது ஒரு ஃபித்னா இருக்குது, ஈமானுடைய ஃபித்னா. இது பயங்கரமான ஃபித்னா. கொலை செய்யறதை விட ஈமானை மெருமெருவா மெருமெருவா கலட்டி இந்த முஸ்லிமே ஈமான் இல்லாதவனாக மௌத்தாக்க வேண்டும். இது பயங்கரமான ஃபித்னா. இதுல யாரு மாட்டிட்டு மௌத்தாகினா அடித்து செல்லலாம், இவர் நரகத்தில் இருப்பாரு. இவருடைய இடம் நரகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்த ஒரு ஈமானுடைய ஃபித்னா இந்த நாட்டில் மேலோங்கி இருக்கிறது, இந்த நாட்டில் கால்பதித்திருக்கிறது. இதை நீங்க ஆழமாக விளங்க வேண்டும். யார் என்று சொன்னா, ஷியாக்கள் என்று சொல்லக்கூடிய பயங்கரமானவர்கள். இது கசப்பாக இருந்தாலும், பேசுவதற்கு பயங்கரமாக இருந்தாலும், பேசித்தானாக வேண்டும். என்ன அச்சுறுத்தலோ, எந்த ஒரு குழப்பமோ, நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன், சென்ற கிழமை வாழைச்சேன முஹைதீன் பெரிய ஜும்மா பள்ளி வாயிலில் இதே தலைப்போடு ஷியாக்களை அறிவோம் என்ற தலைப்பிலே நான் பேசினேன். வாழைச்சேனை என்பது ஷியாக்களுடைய மன்பவுல் ஹுதா என்ற ஒரு மதரசாவை வைத்து நடாத்திக் கொண்டிருக்கும் ஷியாக்களுடைய கோட்டையாக கணிப்பிடப்பட்டுள்ளது. அங்கே சொன்னேன், எங்களை நீங்கள் கொன்றாலும் இந்த விடயத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்லாமல் நாங்கள் மௌத்தாக மாட்டோம். ஏனென்றா உலமாக்களே, இதை நீங்க மக்களுக்கிட்ட சொல்லலண்டா, இந்த மக்கள் மன்னிக்காத வரையில நீங்க சொர்க்கம் போக முடியாது. இது பயங்கரமான விஷயம். ஷியாக்களுடைய அடிப்படை கொள்கை என்னென்றா, நபியுடைய மௌத்தோட அத்தனை சஹாபாக்களும் காவிராகிவிட்டார்கள். நவுதுபில்லாஹ். ஏழு பேரை தவிர ஷியாக்கள் என்பவர்கள் யார் என்று உங்களுடைய கேள்விக்கு சொல்கிறேன். ஷியாக்கள் என்பவர்கள் யூதர்கள். யூதர்களுடைய மறுபேர் தான் ஷியாக்கள். யூதர்கள் நபிமார்களை கொலை செஞ்சாங்க, மரிமலை சலாத்த விபச்சாரிந்தாங்க, ஈசாலை சலாத்த கொலை செய்ய திரட்டி போய் தப்பிச்சு அல்லாஹ் வானத்து உயர்த்தினான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உரிமை இல்லாமல் நபிமார்களை கொலை செய்தவர்கள். நம்முடைய நபிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வாங்க ஒரு பயான் செய்யணும் என்று கூட்டிட்டு போய் மேல கல்லட்ட தொங்க வச்சு நபிய நேரம் உட்கார வச்சாங்க. நபி பேசிக் கொண்டிருக்கும் போது கல்ல தள்ளி விட்டா நபியுடைய தலையில விழுந்து நபி மௌத்தாகிருவாரு என்ற எண்ணத்தோட உடனே ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம், ஒதுங்கிருங்க. நபி ஒதுங்கினாங்க, ஒதுங்கி மறுகணமே கண்ணு விழுந்தது. இந்த யூதர்களுடைய பிரதிகள் தான் ஷியாக்கள். பல முயற்சியை செஞ்சாங்க யூதர்கள் நபிமார்களை கொலை செய்து. இன்னும் சொல்கிறேன், இரண்டாவது கலீஃபா உமரை கொலை செய்ய கத்தியால் குத்தியவன் யூதன். சுவகுடைய தொழுகை என்று பார்க்காமல் இரண்டாவது ரக்அத்தில் உமரை கத்தியால் குத்தியவன் யூதன். இன்னும் சொல்கிறேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு மூணாவது கலீஃபாவை கொலை செய்தவன் யூதன். இன்னும் சொல்கிறேன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கர்பலாவில் வைத்து கொலை செய்தவன் யூதன். இன்னும் என்ன சொல்ல வேண்டும், இந்த யூதர்கள் இந்த தீனுடைய முக்கியஸ்தர்களை கொலை செய்து பார்த்தாங்க. இந்த தீன் மறைவது போல தெரியல, தீன் மறந்து கொண்டே போகுது. அதுல ஒரு திட்டம் திட்டினாங்க, இந்த தீனை கொண்டே அழைக்கணும் என்று 1929 பிறகு யூதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஷியாக்கள். நீங்க கேட்பீங்க, இஸ்லாத்தை ஒழிக்கிறங்கிற சப்ஜெக்டுக்குள்ள சஹாபாக்களை காவிருங்கிறத கொண்டு வந்தா எப்படி சாத்தியமாகும் என்று நீங்க கேட்பீங்க. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் என்னுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த தீனுடைய ஆதாரம் சஹாபாக்கள், இந்த குர்ஆனை உண்மைப்படுத்தியவர்கள் சஹாபாக்கள், இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். அதனால அதை சொன்னேன். இப்ப இங்க வாங்க, எதுக்கு ஷியாக்களுடைய கருத்துக்கு வாங்க. ஷியாக்கள் ஒரு ஆலோசனை செய்து ஒரு முடிவு செய்தார்கள், இந்த குர்ஆனை உங்கள்கிட்ட நான் இப்படி காட்டி இந்த குர்ஆன் பொய் என்று சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ப மாட்டீங்க. இப்ப இந்த தீனுடைய அஸ்திவாரம் என்ன, குர்ஆன்.
குர்ஆனை யாரும் இதுவரைக்கும் கொண்டு வந்தா? சஹாபாக்கள் திட்டம் போட்டார்கள், சொன்னார்கள் ஷியாக்கள், சஹாபாக்கள் காபிர்கள், நவுதுபில்லா.
அது மட்டுமல்ல, இந்த நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இமாம் குமைனி, இமாம் குமைனி கேள்விப்பட்டீங்களா? அவரோட புத்தகம் படிச்சிருக்கீங்களா? தூது என்ற ஒரு புத்தகம் வரும், இப்பயும் வருது, படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? இமாம் குமைனி தான் 1979 இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லி ஈரான்ல ஒரு பொய் புரட்சி என்று உண்டாக்கினான். அதுதான் இந்த இஸ்லாமியர்களுடைய சாபக்கேடு, இந்த இஸ்லாமியர்களுடைய நாட்டம். அங்கிருந்து அது உருவானது. இந்த இமாம் குமைனி நம்மள்ட சஹி முஸ்லிம் சஹி புகாரி இருப்பது போல ஷியாக்கள்ட முக்கியமான மூணு கிதாப் இருக்குது, உலமாக்கள் எடுத்து படிங்க. நம்மள்ட புகாரி முஸ்லிம் இருப்பது போல ஷியாக்கள் இடத்துல முக்கியமான மூணு கிதாப் இருக்குது. ஒன்னா உசூலுல் காஃபி, உசூலுல் காஃபி என்ற ஒரு கிதாபு. இதுல அற்புதம் என்னண்டா, நம்மள புகாரி வந்து பிரிச்செடுத்தா ஒரு 3-4 ஜில்து வரும். உசூலுல் காஃபி 53 ஜில்து, 53 பாகம் என்ன எழுதிருக்காருன்னு சொல்றேன். 53 பாகத்திலையும் என்ன எழுதிருக்காருன்னு சொல்லி உடிப்பேன். கஷ்புல் அஸ்ரார் என்ற ஒரு கிதாப் இருக்குது, இது முஸ்லிம போல கஷ்புல் அஸ்ரார், இதெல்லாம் குமைனில தான். இன்னொன்னு இருக்கிறது பிஹாருல் அன்வார் என்ற ஒரு கிதாபு. இதுல இந்த இமாம் குமைனியுடைய பேரை கேட்டா நீங்க எல்லோரும் லானத்துல்லாஹி அலை என்று சொல்லணும். இந்த கஷ்புல் அஸ்ரார்ல இந்த இமாம் குமைனி சஹாபாக்களை கீறி கிழித்து நாசப்படுத்தியது போல வரலாற்றில் யாரும் செய்ய. என்ன எழுதுறாங்கண்டா, என்ன எழுதியிருக்காங்கண்டா, அபுபக்கர் உமர், அபுபக்கர் உமரும் நரகத்தின் நாய்கள். சொல்ல நாவு பூசுகிறது, உள்ள மனம் கொடுக்கல, சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதால் நான் சொல்லுகிறேன். எழுதியிருக்காருண்டா இந்த அபுபக்கரும் இந்த உமரும் இந்த ரெண்டு பேரும் நரகத்தின் நாய்களாகத்தான் பூமியில் வாழ்ந்தார்கள். நபியுடைய மௌத்தோட அபுபக்கரும் உமரும் உஸ்மானும் ஆயிஷா என்கிற, நவுதுபில்லா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆயிஷா என்கிற விபத்தாரும் மூத்ததாகிவிட்டார்கள். அவன் நினைவிருக்கிறான், இன்னும் நினைவுதான். சஹாபாக்களை பற்றி யாரொருத்தன் தன்னுடைய அபத்தில மர்மஸ்தானத்தில அபுபக்கருடைய உமருடைய உஸ்மானுடைய ஆயிஷாவுடைய ஹஃப்ஸாவுடைய ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய பெயரை யார் மர்மஸ்தானத்தில் எழுதி வைக்கிறானோ எழுதிருக்கும் காலமெல்லாம் சொர்க்கத்துடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்குமா? இந்த வடிவத்தவர்கள் இந்த நாட்டில் மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறார்கள். கால் பதித்து விட்டார்கள், வந்து விட்டார்கள். இவர்களுடைய கொள்கை என்னென்றா, எனக்கு நேரமாகிவிட்டது, இவர்களுடைய கொள்கை என்னென்றா சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. சஹாபாக்கள் அத்தனை பேரும் காபிர்கள். இந்த குர்ஆன் எங்களுடைய குர்ஆன் கிடையாது. நாங்கள் கேட்கிறோம் இதுவரைக்கும் வாழச்சேனையில் நான் சொன்னேன், ஷியாக்கள் நிரம்பி வருகிறனிடம், ஷியாக்களே இது உங்களுடைய குர்ஆன் இல்லை என்றால், நாங்கள் வாதாடுகிறோம் இது எங்களுடைய குர்ஆன் என்று, வாருங்கள் விவாதத்திற்கு, உங்களுடைய குர்ஆனை கொண்டு வாருங்கள், எங்களுடைய குர்ஆனை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்ற அந்த அழைப்புக்கு பதில் என்னண்டா, எங்களுடைய குர்ஆன் 70 மூலம் நீளமானது, 80,000 ஆயத்துகளை கொண்டது, எங்களா குர்ஆன் என்று கேட்டா அவங்களுடைய இமாம்கள், 12 இமாம்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் நான் சொல்லணும்,
மூணு நாள் அவர்களுக்கு தேவைப்படும். சுருக்கமாக சொல்கிறேன், அவங்க 12 இமாம்கள் இருக்காங்க. அவங்க யாருண்டா? அந்த இமாம்களை நாங்கள் மதிக்கிறோம். உண்மையிலேயே அவங்கள் அறிவாளிகள். இப்படித்தானே சிலவன் நெல்லவர்களுடைய போஸ்டரை காட்டி இவன் வளர்றா, நெல்லவங்கட படத்தை காட்டி இவன் வளர்ற, இவனோர் வளர்றதுக்கு எடுத்த ஆயுதம் தான். என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க நபியுடைய குடும்பத்தை நேசிக்கிறோம். அவனை எடுத்த ஆதாரம் அவங்கள களிமறிக்கிறது. ஏண்ட நான் டிவி ப்ரொஜெக்ட் செஞ்சு வருகிறேன், ஷியாக்களை பற்றி என்னிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஒருத்தர் அவரிடத்துல இஸ்லாத்துக்கு, அவங்களுடைய இமாம் இடத்துல இஸ்லாத்துக்கு போகும் போது கலிமா சொல்லி கொடுக்காரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் அலியும் வலியுல்லாஹ் ஆயிஷா வ ஹஃப்ஸா வ அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் ஃபின்னா. கலிமா அல்லாஹ் வணக்கத்துக்குரியவனாம், நபி அல்லாஹ்வுடைய ரசூலாம், அலி அல்லாஹ்வுடைய வலியாம், ஆயிஷாவும் ஹஃப்ஸா உமர் அபூபக்கர் நரகத்திலேயாம். ஆதாரம் இருக்கிறது என்று இவர்களுடைய அடிப்படை விடயங்கள். அவங்க இந்த குரான் இல்ல, அவங்க 12 இமாம்கள் இருக்காங்க. அந்த 12வது இமாமில மஹ்தி என்ற ஒரு இமாம், கடைசி இமாம் இருக்காரு. அந்த மஹ்தி என்பவர் அந்த குரானை எடுத்துக்கொண்டு ஈரானில ஜுர்ரமர்ரா என்ற ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் என்னண்டா, நாங்க இமாம்களை திட்டல, நான் கேட்டேன் என்னண்டா, உங்களை 12வது இமாம் கள்ளனா திருடனா? அடே சமூகத்துக்கு வர வேண்டிய வேதத்தை கொண்டும் புகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தா யார் சொல்ற? எப்படா கொண்டு வருவார்டா? உலகம் அழியும் போது இந்த பூமியில மக்கள் எல்லாம் அவங்களை கொள்கை ஏற்று பரிசுத்தம் ஆகும் போது அந்த குர்ஆனை கொண்டு வருவாராம். அந்த குர்ஆனுடைய பேர் என்னடா? முஸ்ஹஃபே ஃபாத்திமா. முஸ்ஹஃபே ஃபாத்திமா. இந்த 12 இமாம்களும் அவங்களத்துல யாருண்டா? நீங்க நாம இந்த மிம்பர்ல நின்று பொய் சொல்லுவது கிடையாது. வல்லாஹி எந்த ஒரு கொள்கையின் மீதும் அபாண்டம் சுமத்தி அவர்களை பழி சொல்ல தேவையில்லை. அவங்களோட பார்வையில இந்த 12 இமாம்களும் யாருண்டா? நபியை விட மேலானவர்கள். நபி யாருண்டா? மௌத்தோட வகிதிட்டு எங்கட 12 இமாம்களுக்கும் மௌத்து வரைக்கும் வகி வந்து இதுவரைக்கும் வகி வருகிறது. எங்க இமாம்கள் யாருண்டா? மன்சூசும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்து அவங்களுக்கு நஸ்ஸுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுல அற்புதம் என்னன்னா, அவங்களோட கொள்கைகள் பயங்கரமானது. அவங்களோட ஜாபர் சாதிக் என்ற இமாம் இருக்காரு, ஹுசைன் ரலியல்லாஹு பேரன் ஜாபர் சாதிக் என்று. அவங்களோட ஜாபர் சாதிக் சொன்னாராம், எவ்வளவு பயங்கரமான விஷயம் என்று கேளுங்க, கை போனாலும் கொஞ்சம் பொறுமையாருங்க. ஏண்டா நான் இதை சொல்றதுக்கு, இதை பேசணும் ஏறாவூர்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க பொறுமையா கேட்டுதான். அதனால பன்னெண்டு பேரும் நடக்கிற விடயத்தையும் சரியாக சொல்லுவாங்க என்பது கொள்கை. மறைமுக ஞானம் உள்ளவர்கள். இந்த ஜாபர சாதிக்குங்கிற இமாம் சொன்னாராம், ஏந்த மௌத்துக்கு பின்னால ஏந்த இடத்துல என்னுடைய மகன் வருவாரு என்று சொன்னாரு. அல்லாஹ்வுடைய வேலை என்னண்டா? இவருக்கு முன்னால மகன் மௌத் ஆயிட்டாரு. இவருக்கு முன்னால இவர் மகன் மௌத் ஆயிட்டாரு. நம்மளை உலமாக்கள் கேட்டாங்க, உங்களை இமாமுக்கு மறைமுகம் ஞானம் இருக்குன்னு சொன்னீங்க, இதுல பிழைச்சிட்டாரா? மகன் மௌத் ஆயிட்டாரே. அந்த வார்த்தைக்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட மடமை அல்லாஹ்விடத்திலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட மடமையும் இப்படிப்பட்ட தவறு வாக்கும் அல்லாஹ்விடத்திலும் இருக்கிறது. ஆதாரம் ஆதாரம் தாங்கடாண்டா. என்ன ஆதாரம்டா? வஹி இருக்குதல்லவா, வஹி தூதுவம் ரிசாலத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலிக்குத்தான் கொண்டு வந்தாங்க. ஆள் தடமாறி ஆள் தெரியாம முஹம்மதுக்கு கொடுத்துட்டாரு. அல்லாஹ்வுக்கு தரப்புகள்தான் இல்லையா? சரி, இதுல என்ன ரிசல்ட் கேட்டா, எப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அலிக்கு ரிசாலத்தை கொடுக்காம நபிக்கு ரிசாலத்தை கொடுத்தாரோ, கொடுத்த உடனேயே ஜிப்ரீல் காதிராயிட்டாரு. நான் சொன்னேன் என்னன்னா, இதெல்லாம் சொல்லுவது பொய் என்று சொன்னான். எனக்கு எதிராக ஒரு கேஸ் சொன்னேன், கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்க, நீங்க சொல்லுவதை உங்களோட கிதாபிலிருந்தே தருவோம், உங்களோட கிதாபிலிருந்தே தருவோம். இப்படிதான் இருக்கு, இவங்க எழுதி வச்சதான் சொல்றோம். அதுல இன்னும் என்னன்னா, நம்மட காபா அவங்களோட காபா கிடையாது. இன்னொன்னு சொல்லுகிறேன், அவங்களோட அடிப்படை இது குரான் கிடையாது, அவங்கள்ட்ட ஒரு குரான் இருக்குது. சஹாபாக்கள் காவிர்கள், சஹாபாக்கள் எல்லாம் காவிர்கள், காபா அது கிடையாது, அது அசிங்கம். எந்த அளவுக்குண்டா காபாவை பார்த்து துப்புவார்கள். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை கலவழித்து இரண்டு தடவை உடைத்திருக்கிறார்கள், திருடியிருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லவா, ஹஜ்ஜில என்னென்ன கொலைகள் நடக்கிறோ, தீ விபத்து நடந்தது, சென்ற வருடம் இடநெரிசல் சனநெரிசல் வந்து 900 மேற்பட்ட 1400 கிட்டத்தட்ட ஹஜ்ஜாஜிகள் மௌத்தானார்கள். 1980 2014-15 வரைக்கும் எல்லா ஹஜ்ஜிலையும் சனநெரிசலில் ஹஜ்ஜாஜிகள் மௌத்தாகிறார்கள். இது அத்தனைக்கும் காரணம் இந்த ஷியாக்கள். நன்றாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, அங்கு ஹஜ்ஜ் செய்வதை அதை புனிதப்படுத்துவதை அவர்களுக்கு விருப்பமே கிடையாது. இன்னொன்னா, நபியுடைய ஜியாரத்துக்கு போமாட்டீங்களா என்று கேட்டா, நாங்கள் நபியுடைய ஜியாரத்துக்கு போமாட்டோம். ஏனென்றா, ரெண்டு ஓரத்திலையும் ரெண்டு நஜீசுகள் தூங்குகிறது, அதை நீங்கள் தூக்க வேண்டும், அதை நீங்கள் தூக்க வேண்டும். அவர்களுடைய கொள்கையுடைய அடிப்படை சில விடயங்கள் பயங்கரமானவை. என்னண்டா இமாம் கொமைனி, அவங்களோட கொமைனி, நமக்கெல்லாம் இமாம் இல்ல, இமாம் இமாம் சொல்றாங்க ஆளுங்களும். நான் நிறைய பேஸ்புக்குகளிலும் சில வாலிபர்கள் எழுதுறாங்க, ஷியா ஆளுங்கள். நான் கேட்டு எழுதியிருக்கிறேன், எவன் ஆளு சொன்னான், அறிவாளியாவன், அறிவாளியாவன், நல்லவர்களே, தீனை பாதுகாத்தவர்களே, திட்டுபவன், நல்லவன் அவன். ஆளுங்கள் எழுதாதீர்கள் என்று கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க அடிப்படை கிதாபுகள் இருக்கிறது, பயங்கரமான விஷயம். நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஆயிஷாவோட உடலுறவு கொண்டதற்காக நபியுடைய மர்மஸ்தானத்தை அல்லாஹ் நரகத்தில் போடுவார். இது அவர்களுடைய அடிப்படை கிதாப் இருக்கிறது. நான் இன்னும் சொல்ல போனால், இன்று சிரியாவில 1,200,000 நம்முடைய அகுல் சுன்னத்து வல் ஜமாத்துடைய முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1,200,000 இதுவரைக்கும், அதுல 400,000 சிறுவர்கள், 2.5 கோடி அகதிகள், 2.5 கோடி அகதிகள். நீங்க கேட்பீங்க, இதெல்லாம் யார் என்று? யாரும் இல்ல, இவங்க தான், இந்த ஆசாமிகள் தான், இந்த ஷியாக்கள் தான். சிரியாவில் இருக்கக்கூடிய சிரியாவுடைய ஜனாதிபதி பஷார் இருக்கிறான் அல்லவா, அவன் பச்சை ஷியா, ஐநா சப ஷியா, அமெரிக்காவுடைய செனட் ஷியா, இஸ்ரேல் ஷியா. யூதர்கள் இந்த பூமியில 2 கோடி பேர் இருக்காங்க, யூதர்கள். அதுல 1 கோடி இஸ்ரேல், இன்னொரு கோடி ஈரான், ஈரான்ல 1 கோடி யூதர்கள் இருக்காங்க. இந்த அத்தனை கொலைக்கும் காரணம் ஷியாக்கள் தான். இன்று வரைக்கும் ஐஎஸ்ஐஎஸ் ஷியா, ஷியாக்கள் யூதர்கள் இஸ்லாத்துக்கு வரவருக்கு சம்பந்தம் கிடையாது. அத்தனை இரத்த கிளறிக்கும் பாலத்தினை நான் சொல்லும் போது சொன்னேன், மீண்டும் ஒரு பயங்கரவாதம் இந்த நாட்டில் தலை தூக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஷியாக்களுக்கு இடம் கொடுங்கள். சமீபத்தில் இரத்த கரையாகும் நாடு, அதுல ஷியாக்கள் ஊடுருவுற சில வழிகள் நேரமாகிவிட்டது, இதோட முடிப்போம். ஷியாக்கள் ஊடுருகிற வழிகள் இருக்கிறேன், அதுல ஒன்றுதான் ஊடு கட்டி கொடுக்கிறேன். இங்க அல்ல, யாராவது அறிமுகமில்லாத யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஊடு கட்டித்தாரன், வீட்டுக்கு தண்ணி எடுத்து தாரன் என்று வந்தால் உலமாக்களுடைய ஆலோசனை இல்லாமல் ஆமா சொல்லிடறீங்க. அடிப்படை அவங்க ஆரம்பத்தில் இருந்து இன்று வரைக்கும் அவங்க கொள்கையை புகுத்த பாவித்தவர்கள் தான் ஏழைகள். ஏழைகளை வச்சுதான் உங்களுக்கு வந்தாங்க. இங்க இல்ல, கிழக்கு மாகாணத்தில் இதுவரைக்கும் 6500 வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் கிழக்கு மாகாணத்தை பிடிச்சாங்கடா, அங்கான யுத்தம் நடந்த அங்கான வீடு மக்கள் இருக்காங்க, அங்க போய் உங்களுக்கு ஊடு கட்டித்தாரம், மத்தில் கட்டித்தாரம், உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு ஊக்குவிப்பு தொகை தாரம் என்று வரும்போது யுத்தத்தால வீடிலிருந்து கணவன் இல்லாம தேவையோடு இருக்கிற மக்கள் ஆமா சொன்னாங்க. இன்றைக்கு கிழக்கு மாகாணத்தில் 40 உலமாக்களே இருக்காங்க ஷியா. சொன்ன நம்புவீங்களா? 40 உலமாக்கள் ஓட்டமாவடி மார்க்கத்தில் சந்தையில பகிரங்கமாக ஒரு ஆலயம் கையை உயர்த்தி சொல்கிறார் ஆயிஷா நரகவாரி. ஓட்டமாவையிலேயே சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம், அங்கதான் இருக்குது அவங்கள வீடு கட்டி கொடுக்கிறது, அடுத்தது தண்ணி எடுத்து கொடுக்கிறது, அடுத்தது எஜுகேஷன் மாணவ சமூகத்தை பிடிக்கிறது. இந்த மூணும் அவங்க அடிப்படை, அவங்க அடிப்படை பேசிக் நாட்டில் இருக்குது. அதுல ஒன்றுதான் ஓட்டமாவடி மண்பவன் புதா மதரசா. அல்லாஹ் கிருபையால உலமாக்களுடைய போராட்டம், அடுக்கலுக்கான மாநாடுகள் ஓட்டமாவடியில் நடந்து மண்பவன் புதா பூட்டப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டு 180-200 மாணவர்கள் இருந்த இடத்துல இப்ப சமீப கால என்னுடைய செய்தி கேள்விப்பட்டது 25 பேர் மாணவர்கள் தான் இருக்காங்க. அத்தனை பேரையும் விளக்கியாச்சு, பேசி பேசி எந்த அளவுக்கு பகிரங்கமாக சொல்கிறான் அபுபக்கர் அவங்க அடிப்படை ஸ்தாபனம் தான் மண்பவுல் ஓட்டமாவடி. இது ஆண்கள் மதரசா. இரண்டாவது புலநறுவை மாணிக்கம்பட்டியில் இருக்கும் அல் மதரசத்து ஜெய்னம்பியா லேடிஸ் பெண்கள் மதரசா. மூணாவது வாலத்தினையில் இருக்கும் ஐசிசி இஸ்லாமிக் கல்ச்சரல் சென்டர் அவங்க. மூணாவது கொழும்புல இருக்கும் முஸ்தபா யூனிவர்சிட்டி முஸ்தபா பல்கலைக்கழகம். ஏன் பச்சசியா முஸ்தபா யூனிவர்சிட்டி அரிஷியாக்கள் ஆதாரம் தேவண்டா மஷால்லா அடுக்கடுக்க கட்டுக்கட்டா இருக்கு. மூணாவது நாலாவது மிலேனியம் கல்வி ஸ்தாபனம், மிலேனியம் கல்வி ஸ்தாபனம் இதெல்லாம் ஷியாக்களுடையது. மூணாவது பல வகையாக முயற்சி செய்து இலங்கை ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்துக்குள்ள பூந்தாங்க. அதுல இருக்கிறல்லவா ஐயமும் தெளிவும் முயற்சி கேட்டீங்களா? ஷியாக்கள் ஐயமும் தெளிவும் ஷியாக்கள் வாழ்வும் பண்புகளும் கேட்டீங்களா? வாழ்வும் பண்புகளும் அழகான தலைப்புகள், நாசமா போச்சு. ஐயமும் தெளிவும் எவ்வளவு அழகான தலைப்பு, வாழ்வும் பண்புகளும் அவங்களதான். அவங்க பத்திரிகை இருக்குது தூது அவங்க பத்திரிகை தே மெசேஜ் பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல வருது தே மெசேஜ். இஸ்லாமிய ஆட்சியும் ஈரானின் நகர்வுகளும், இலங்கையில ஈரானி நகர்வு என்னதுக்குடா நான் கேட்கேன், இஸ்லாமிய ஆட்சியும் ஈரானின் நகர்வுகளும், ஈரான் நகர்வு எதுக்கு என்னத்துக்கு ஈரான் நகர்வு இலங்கைக்கு அளவிக்காங்க. அடுத்தது மணமகனை தேர்ந்தெடுப்பது எப்படி, மணமகளை தேர்ந்தெடுப்பது எப்படி என்ற ஒரு புத்தகம் இருக்கிற அவங்களாக. அதுக்கு நம்ம பேர் சொல்லல, ஊரும் சொல்லல, நம் பட்டமும் சொல்ல மாட்டேன். நம்ம நாட்டினுடைய முக்கியமான ஆளுங்கள் முன்னுரை கொடுத்திருக்காங்க தெரியாம, அவங்க வழியாக உள்ளுக்கு வந்தாங்க, இப்ப கை செய்தப்படுறாங்க. நிறைய புத்தகங்கள் அவர் இருக்குது, இன்னும் இருக்குது. அவங்கள அடிப்படை மஸ்ஜித் கட்டுவது, வீடு கட்டுவது, ஏழைகளை அனுசரிப்பது, எஜுகேஷன், அங்கஞ்ச செமினார் சென்டர் இதெல்லாம் உருவாக்கி கல்வியை கொடுத்து 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 மெதுவா வாங்கினேன். எங்கட யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு வாங்கின அங்க கிராஸ் போட்டி, கிராஸ் போட்டியே வந்தான். 1000 பேரை செலக்ட் பண்ணி 100 பேரை ஈரானுக்கு அனுப்பி அங்க இருக்கிற எல்லாத்தையும் காட்டி மூளையை பிரெயின் வாஷ் பண்ணி வந்து இறங்க சொல்லுவான் உமர் காபிர். வந்து இறங்க சொல்லுவான் அலியை தவிர மத்த குலபாய ராசிதீன்கள் காவிர்கள். எனவே இந்த உலமாக்கள் தெளிவாக பேச வேண்டும், மக்களிடத்தில் அடையாளம் காட்ட வேண்டும். அவர்கள் யார், அவர்களுடைய நோக்கம் என்ன, அவர்கள் எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறார்கள். எனவே இதை ஏன் உங்கள்கிட்ட இந்த தலைப்பாக சொன்னா, இதுல நீங்க நிதானமாக இருங்க, இங்கும் நுழையலாம். இது அவர்களுடைய அடுத்த இலக்கு கிழக்கு மாகாணம், அடுத்தது தென் மாகாண இலக்கு. இது அவர்கள் காகிதத்தை கொண்டிருக்கிறார்கள். கொலை மிரட்டல்கள், வழக்குகள், அடிமுடி சண்டைகள், அவங்களோட பொலிட்டிக்கல் ரீதியான அணுகுமுறைகளால யாரையும் அடக்க முடியாது. அதுலதான் மவுத் இருந்தாலும் பேசிவிட்டுதான் மௌத்தான். நம்மிடத்தில் கேட்டேன், யாருக்காவது ஷஹீதாக விருப்பமா, கையவசத்துங்க. இவங்களை பேசி பேசியே ஷஹீதாகும், பயங்கரமானவர்கள். எனவே இவர்களுடைய விடயத்தில் நிதானமாக இருங்க. நபி அல்லாஹ்வுடைய ரசூல், சஹாபாக்கள், நெல்ல மக்கள், அவுலியாக்கள், நாலாக்கள், இந்த பூமியில் தீனை பாதுகாத்தவர்கள், இந்த தீனுடைய அஸ்திவாரங்கள். அவர்கள் இல்லாமல் இந்த தீன் இல்லை. எனவே நேரமாகிவிட்டது. ஹதீஸ் என்றால் சஹாபாக்கள், ஹதீஸ் என்றால் அக்வாலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஃஆலுஹு வ தக்ரீராதுஹு. நபியுடைய சொல் செயல் அங்கீகாரம். சொல் செயல் என்றால் நபி சொன்னதையும் நபி செய்ததையும். சஹாபாக்கள் சொன்னது ஹதீஸ், தக்ரீராத் அங்கீகாரம் என்றா, சஹாபாக்கள் சொன்னதையும் சஹாபாக்கள் செய்ததையும் நபி பார்த்து சொன்னது ஹதீஸ். நபி சஹாபியை பார்த்ததும் சஹாபி நபியை பார்த்ததும் தான் ஹதீஸ். சஹாபி இல்லைன்னா ஹதீஸ் இல்லை. அபு ஹுரைரா என்ற ஒரு மனிதரை பொய்யர் என்று சொன்னால் 5566 ஹதீஸ் மௌத்தாகிவிடும். ஆயிஷா என்ற பெண்மணியை பொய் என்று சொன்னால் 2210 ஹதீஸ் மௌத்தாகிவிடும். என்ன நோக்கம் விளங்குதா? ஆயிஷா விபச்சாரியா, குர்ஆன்ல வருகிறது, கெட்ட பொம்பளைக்கு கெட்ட ஆம்பளைதான் கணவனாக வருவான். அவங்க எழுதுறான், கெட்ட ஆம்பளைக்கு கெட்ட பொம்பளைதான் கணவனாக வருவான் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா விபச்சாரி என்றால் என்ன சொல்ல வருகிறான்? நபியே, நான் சொல்லல வாயால, ஆயிஷா நபியுடைய மனைவி விபச்சார் என்றா, அடுத்தது என்ன? நான் சொல்லல, நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு இந்த நபி நபி கிடையாது, இந்த வேதம் வேதம் கிடையாது. இதுவெல்லாம் இட்டுக்கட்டுகளும் பொய் என்னும் சொல்வார்கள். எனவே இது 4, 5, 6 மணித்தியாலம் பேச வேண்டிய விடயங்கள். உங்களோட சிந்தனைக்கு சுருக்கமாக சொல்லி தந்திருக்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உறுதியான பிடியான மார்க்கத்தோடும் தீனோடும் அன்போடு வாழ வைப்பானா. மௌத்து வரைக்கும் எந்த தீனில் இருக்கிறோமோ அந்த தீனோடு இஸ்திகாமத்தையும் இஸ்திக்லாசையும் தந்தருவாயா. எந்த தீனை, இந்த தீனை எந்த வழிமுறையில் நீ கொண்டாயோ அந்த வழிமுறையிலேயே வாழ்ந்து அதன் பிரகாரமே எங்களுடைய பிச்சலங்களை பழக்கப்படுத்தி தீனோடு வாழ்ந்து கலிமாவோடு மௌத்தாக தௌபி செய்வாய். அல்லாஹ் நீ உன்னுடைய தோழ தூதருடைய சஹாபாக்களை எந்த முறையில் புகழ்ந்திருக்கிறாயோ அந்த புகழை கயாமத்து வரைக்கும் பாதுகாப்பாயாக. அவர்கள் அஸ்திவாரம் யாழ்லா, அவர்கள் தான் தீனுடைய அடிப்படை யாழ்லா, அவர்களுடைய பேரை பாதுகாப்பாயாக. அந்த பேரை பாதுகாக்க எங்களை பாதிப்பாயாக. யாழ்லா கெட்ட கொள்கையுடையவர்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துவாயாக. இந்த நாட்டை தீனுடைய மறுமலர்ச்சி உள்ள நாடாக ஆக்குவாயாக. அத்தனை தீனுடைய எதிரிகளுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். ரஹ்மான் ரஹ்மான் சாஇத்னி யா ரஹ்மான் இஷ்ரஹ் சத்ரி குர்ஆன் இம்லா கல்பி குர்ஆன் வாஸ்தி ஹயாதி குர்ஆன் லில்லாஹ் லில்லாஹ் யஹ்ஃபு அமலி லில்லாஹ் வலிஹிஃப் كتاب الله من أول بسم الله للختم وللرضوان رحمن يا رحمن بمجيني يا رحمن أصبق ما يدوشو نبني ما يسدي نبني